السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وآله وصحبه أجمعين. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين، تاج الأمة شفيع المذنبين، شفيعي يوم القيامة الله يا هادي. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் அளித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாவின் பேரவர்களால் 24ஆம் நாள் தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்கியிருந்த அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்து கொள்வானாக. இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகிற ரப்பல் ஆலமீன் அவ்வாறு விடுதலை வழங்கப்பட்டவர்களில் நம்மையும் இணைத்து விடுதலை வழங்கியவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று தொடரிலே வஃபாத்திற்கு பிறகு அண்ணலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பிலே சில செய்திகளை நாம் இங்கு பார்க்க இருக்கிறோம். சென்ற ஆண்டுகளிலே இந்த மன்றத்தில் பேசப்பட்ட செய்திகளாக இருந்தாலும் இந்த சரித்திர தொடருக்கு அது தேவை என்ற காரணத்தினால் திரும்பவும் அதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, டென்மார்க்கில் ஒரு கயவன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி சித்திரம் வரைந்தான் என்பதும், அந்த நேரத்தில் நாடு தழுவிய நிலையில இல்லை உலகம் தழுவிய நிலையில இஸ்லாமியர்கள் தங்களுடைய வெறுப்பை காட்டிக்கொண்டார்கள் என்பதும், அந்த கயவன் நெருப்பில் கரிந்து செத்தான் என்ற செய்தியும் நமக்கெல்லாம் பழைய செய்திகள். அப்படி அவன் ஓவியம் வரைந்திருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் எதிர்ப்பலைகள் கிளம்பிய பொழுது ஆனந்த விகடன் பத்திரிகையிலே ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். இந்த இஸ்லாமியர்களுக்கு என்ன, ஏன் இவ்வளவு டென்ஷனாக ஆகிறார்கள், உணர்ச்சி வசப்படுகிறார்களே ஏன், உலகத்தில் மற்றவர்கள் எல்லாம் உணர்ச்சி வசப்படுவதில்லை, கிறிஸ்தவ சமுதாயத்திலே அன்னை மேரி அவர்களை பற்றி சித்திரம் வரைகிற பொழுது அந்த சமுதாயம் இவ்வளவு எதிர்ப்பை காட்டுவதில்லை, இந்து சமூகத்திலே மடாதிபதிகளை பற்றியோ அல்லது அவர்களுடைய பெரியவர்களை பற்றியோ கேலி சித்திரமாக எரியப்படுகிற பொழுது அதை அவ்வளவு பெரிய எதிர்ப்பு அவர்கள் காட்டுவதில்லை. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் வந்தது என்ன வந்தது, இவர்கள் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகிறார்கள், இவ்வளவு உணர்ச்சி வசப்படுகிறார்களே, நேரத்திலேயே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்களே என்பதாக ஒரு கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தார்கள். ஆனால் உண்மையான பெருமக்களே, அந்த கேள்விக்கு அவர்களுக்கு பதில் தெரிந்திருக்க நியாயம் இல்லை, இஸ்லாமியர்களுக்கு பதில் தெரிந்திருக்க நியாயம் உண்டு. ஏனென்றால் மற்ற தலைவர்கள் மற்ற பெரியவர்களுடைய நிலைமை வேறு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலைமை வேறு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம விட்டு கடந்து சென்று விட்டார்களே தவிர அவர்களோடு இன்றும் நாம் பேச முடியும், அவர்களோடு இன்றும் பேச முடியும், நாளையும் பேச முடியும். அப்படிப்பட்ட ஜீவியமான தொடர்புகள் இஸ்லாமியர்களுக்கும் அமர் சல்லா அலி சொல்வர்களுக்கும் இருக்கிறது. 1500 ஆண்டுகள் ஆனால் என்ன, இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனால் என்ன, இஸ்லாமியர்கள் என்று நினைத்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பு கொள்ள முடிகின்ற அளவிற்கு ஒரு ஜீவிய தொடர்பு இஸ்லாமியர்களுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருக்கிறது. இதை அவர்கள் புரிய மாட்டார்கள். ஆனால் நாம் அதை புரிந்திருக்கிறோம். எனவேதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் உயிரையே வைத்திருக்கிறோம். என்னுடைய தாயை என்ன வேண்டுமானாலும் சொல், நான் கேட்டுக்கொள்வேன், ஆனால் என் கண்மணியை பற்றி ஒரு வார்த்தை சொன்னால் நான் தைத்துக் கொள்ள மாட்டேன் என்று இஸ்லாமியின் உணர்ச்சப்படுவதில் நியாயம் இருக்கிறது. ஆமாம் பெரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நமக்கு மூன்று வகையான தொடர்புகளை ஹதீஸ் ஷரீஃபில் நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றன. ஒன்றாவது தொடர்பு அவர்களுக்கு நாம் சலாம் சொல்லுகிற தொடர்பு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சலாம் சொல்வோமே, ஆனால் உடனடியாக அந்த சலாம் அடுத்த நொடியில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்கப்படுகிறது. அதுல சுஃபியானு சௌரி ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கின்ற ஹதீஸ் நஸையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னலில்லாஹி மலாயிக்கத்தன் கையாஹீன யுபல்லிகூன மின் உம்மத்திய சலாம். அல்லாஹ்வுக்காக வேண்டி மலக்களில் ஒரு படை வேலை செய்து கொண்டிருக்கிறார். பறக்கும் படையினர்கள் அவர்கள். எங்காவது ஒரு மூலையிலே உம்மத்துகளில் யாராவது எனக்கு சலாம் சொல்வார்களே, ஆனால் உடனடியாக அந்த சலாமை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பிக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நாம் இப்பொழுதும் சலாம் சொல்ல முடிகிறது. சலாம் என்றால் என்ன? அது ஒரு பேச்சு. உங்களுக்கு சாந்தி நல்வட்டுமாக என்று நாம் சொல்ல, அதே சாந்தி உனக்கும் அல்லாஹ் தருவானாக என்று அவர்கள் பதில் சொல்ல. இந்த அற்புதமான ஒரு தொடர்பு, சலாம் என்ற தொடர்பு நமக்கு இன்றும் ஜீவியமாக கிடைக்கிறது. தென்றல் காற்றை கொஞ்சம் நில்லு, சிறுநபி இடம் போய் சொல்லு என்பதாக கவி பாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சலாம் சொல்லக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள். அத்தஹியாத்து தொழுகையின் பொழுது இரண்டு ரக்காத்துக்கு ஒரு தடவை அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு, நபியே உங்கள் மீது சலாம் நிகழ்த்துமாக என்று நாம் சொல்லக்கூடிய கடப்பாடு உள்ளவர்களாக நாம் அதை சொல்லுகிறோம், சலாம் சொல்கிறோம். இங்கு இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதை தவறாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களை நினைத்து அத்தஹியாத்து நாம் சலாம் சொல்லலாமா, அவருடைய சிந்தனை நமக்கு வரலாமா என்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழுதுவது பழக்கம். தொழுகையை இரண்டு நிலையாக பிரிக்கப்படுகிறது. தொழுகையில் தக்பீர் சொன்னதிலிருந்து சஜிதா முடிவதை வரை ஒரு நிலை, சஜிதா முடிவது வரை ஒரு நிலை. அந்த நிலையில் அல்லாஹ்வை தவிர யாரையுமே அங்கு நாம் கவனத்தில் வைக்கக்கூடாது. சஜிதா முடிஞ்சு அத்தஹியா திருப்பிற்கு வந்துவிட்டால் அங்கு சற்று தளர்த்தப்படுகிறது, சலாம் சொல்வதற்கான உரிமை வழங்கப்படுகிறது. எனவே அந்த நேரத்திலே பெருமானாரை நாம் நினைப்பதில் தவறொன்றும் இல்லை. ஏனென்றால் சஹாபாக்கள் காலத்திலே ஹதீஷர்கள் வருகிறது, அத்தஹியாத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் மீது சலாம் நிகழ்த்துமாக, இவர்கள் மீது சலாம் நிகழ்த்துமாக என்று ஒவ்வொருத்தராக நாங்கள் நினைத்து எங்கள் அத்தாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். அத்தஹியாத் இருப்பிலே அஸ்ஸலாம் அலா ஃபுலான், அஸ்ஸலாம் அலா ஃபுலான், இன்னாருக்கு சலாம், இன்னாருக்கு சலாம் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான், இனிமேல் அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லாதீர்கள், அலா இபாதில்லாஹி சாலிஹீன், சாலிஹான அடியார்கள் அத்தனை பேருக்கும் சலாம் சொல்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளுங்கள், பொதுவாக எல்லோருக்கும் போய் சேர்ந்து விடும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி சாலிஹீன், சாலிஹான அடியார்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லிவிடுங்கள், போய் சேர்ந்து விடும் என்று பெருமானார் சொல்லித் தந்தார்கள் என்று ஹதீஸ் என்பதில் காண கிடைக்கின்ற பொழுது, நாம் அத்தஹியாத்தில் உட்கார்ந்து சலாம் சொல்லக்கூடிய மனிதரை மனதில் நினைப்பது என்பது அது தொழுகைக்கு பாதகமான ஒரு செயல் அல்ல. ஏனென்றால் அந்த உஜூதியத் வஹ்தானியத் என்பது சஜிதாவிற்கு முடிவது வரை உள்ள நிலைதான், அதற்கு பிறகு சலாம் சொல்வதற்காக வேண்டி நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தரப்படுகிறது. அதன் காரணத்தினால் அந்த நேரத்தில் பெருமானாருக்கு நாம் சலாம் சொல்கிறோம் என்றால் அவர்களை நினைக்காமல் எப்படி நம்மால் சலாம் சொல்ல முடியும்? அவர்களை நினைப்பது தொழுகையில் கூடாது என்று நாம் சிந்திப்பது தேவையில்லை. ஏனென்றால் தளர்த்தப்பட்ட நிலையில் இருக்கிறோம். காய்டா என்று சொல்லப்படக்கூடிய இருப்பு தொழுகையின் நிலையிலிருந்து சற்று தளர்த்தப்பட்டு அடுத்தவர்களுக்கும் நினைத்தும் சலாம் சொல்லிக் கொள்ளலாம் என்ற ரீதியிலே நமக்கு அனுமதிக்கப்பட்டு, அதன் பிறகு அல்லாஹ் மகஃபிரலி வழிவாரி செய்ய என் தாயாருக்கு மன்னிப்பளிப்பாய் என்று தாயாரையும் நினைப்பதற்கான வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நேரம் அது ஒரு தவறான நேரம் இல்லை என்று உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அன்பான பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாம் சொல்லக்கூடியவர்கள் ஏராளம் ஏராளமானவர்கள். இரண்டு ரக்காத்திற்கு ஒரு தடவை சலாம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாமல் யாருக்காவது பெருமானாரின் மீது காதல் தொங்கி விட்டதென்றால் உடனே மேற்கு பக்கமாக திரும்பி நின்று கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லா, அஸ்ஸலாமு அலைக்கும் ஹபிபல்லா, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல் ஆலமீன், அஸ்ஸலாமு அலைக்கும் ஷஃபீல் முஜ்ரிமீன் என்று சொல்வார். ஆனால் அதை எடுத்துக்கொண்டு போவதற்கான மலக்கு தயாராக நிற்கிறார். அடுத்த நிமிடமே எடுத்துக்கொண்டு போய் சேர்த்து விடுகிறார். இதெல்லாமல் கண்மணி நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌமாவிற்கு நாம் சென்று பார்த்தோமே, ஆனால் வாசல் திறந்ததிலிருந்து வாசல் மூடப்படும் வரை சலாம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, சொல்லிக்கொண்டு கொண்டே இருக்கிறது. இந்த சலாத்தினால் ஏற்படுகிற நிலையை பற்றி ஹஜரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். துருமுதியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாமின் அஹதின் யுஸல்லிமு அலைய இல்லா ரத்தல்லாஹு அலைய ரூஹி ஹத்தா அருத்தா அலை சலாம். யாராவது என் மீது மூலையில் எங்கிருந்தாவது எனக்கு சலாம் சொல்லுவார், ஆனால் என்னுடைய உயிரை அல்லாஹ் திரும்ப தருகிறான், நான் அவருக்கு பதில் சொல்லுகிறேன். சலாம் உயிரோடு அவர் சொல்கிறார், ஜீவனாக அவர் எனக்கு சலாம் சொல்கிறார். எனவே நான் அந்த மெய் மறந்த நிலையிலிருந்து பதில் சொல்வதில்லை, திரும்பவும் எனக்கு உயிர் கொடுக்கப்பட்டு என்னை உயிர்ப்பிக்கப்பட்டு அவருக்காக பதில் சொல்ல எனக்கு வாய்ப்பு தரப்படுகிறது, நான் பதில் சொல்கிறேன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், நம்முடைய தொடர்பு ஜீவியமான தொடர்பா இல்லையா? பெருமானாரை ஹயாத்து கொடுக்கப்படுகிறது நம்முடைய சலாத்துக்கு பதில் சொல்வதற்காக. அதைத்தான் நான் சொல்வது வழக்கம். அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு எவ்வளவு பெரிய கருணை செய்து இருக்கிறான், இந்த உம்மத்தின் மீது அல்லாஹிற்கு எவ்வளவு பெரிய அக்கறை இருக்கிறது என்பதை பாருங்கள். உம்மத்துகளாகிய நாங்கள் அற்பர்கள், பாவங்களிலே மிளிரக்கூடியவர்கள், உலகமே கதி என்று கிடக்கக்கூடியவர்கள், நாகரிய முகத்திலே சுற்றி கொண்டிருப்பவர்கள், இப்படிப்பட்ட சாமானியர்களாக நாம் ஒரு சலாம் பெருமானாருக்கு சொல்லுகிற பொழுது பெருமானாரை அல்லாஹ் தட்டி எழுப்புகிறான், தட்டி எழுப்புகிறான் அல்ல, ஜீவியனை கொடுத்து எழுப்புகிறான். சாதாரணமாக வீட்டிலே கணவன் தூங்கினால் மனைவி சொல்வார்கள், தூங்குகிறார்கள், கொஞ்ச நேரம் கழித்து வாருங்கள். மனைவி தூங்கினால் கணவன் பார்ப்பான், அன்பான கணவன், அவள் தூங்குகிறாள், எழுப்பக்கூடாது என்பதாக. அப்பொழுது தூக்கத்தை எழுப்பதற்கே நேசத்திற்குரியவர்கள் விரும்ப மாட்டார்கள், தூக்கத்திலிருந்து எழுப்பதற்கே நேசத்திற்குரியவர்கள் விரும்ப மாட்டார்கள். அப்படி இருக்கையில் அல்லாஹ் ரசூலின் மீது மிகப்பெரிய காதல் கொண்டிருக்கிறார். அருமை நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது மிகப்பெரிய காதல் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு நேசத்திற்கு மத்தியிலே அவர்கள் தூங்குகிறார்கள் அல்ல, உலகத்திலிருந்தே பிரிந்து போய்விட்டார்கள். அந்த நிலையிலையும் அவர்களை தட்டி எழுப்பி ரூஹை திரும்ப கொடுத்து அத்தியமாக அவர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு பதில் சொல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறான். யார் சொன்னதற்காக வேண்டி, அப்பாவிகளாக நாம் சொன்னதற்காக வேண்டி பெருமானாரை அல்லாஹ் உயிர் கொடுத்து திரும்ப எழுப்புகிறான் என்றால் அல்லாஹ்விற்கு தான் இந்த உம்மத்துகள் மீது எவ்வளவு அக்கறை இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதைத்தான் நான் சொல்வது பழக்கம். மொட்டுகளே மொட்டுகளே மெல்ல மலருங்களேன் என்று ஒரு சினிமா பாடல் ஒன்று உண்டு. அந்த பாடல் வரிகளில் தமிழுகின்ற இலக்கிய நயத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மொட்டுகள் மலர்வதனால் சத்தமே கேட்காது, ஆனால் அந்த சத்தம் கூட அவளுக்கு தூக்கத்தை விழிக்கச் செய்துவிடும், அது கூட செய்ய வேண்டாம், மெதுவாக மலருங்கள் என்பதாக அந்த கவிஞன் மிகவும் மிகைப்படுத்தி சொல்கிறான் என்றால், அது போன்று கண்மணி நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை எழுப்புவதற்கு நிச்சயமாக அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான், ஆனால் மிக அவசியமாக எழுப்புகிறான் என்றால் சாதாரண எழுப்பதல்ல, உயிர் கொடுத்து எழுப்புகிறான் என்றால், சராசரி ஒரு மனிதன் சலாம் சொன்னதற்கான கொடுத்து எழுப்புகிறான் என்றால் இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு இன்றும் பேச முடியும், நாளையும் பேச முடியும். அதுதான் அந்த சலாம் என்ற பெயரிலே நாம் அவர்களுக்கு சொல்கிற பொழுது அவர்களுக்கு ஹயாத்தை அல்லாஹ் திருப்பி கொடுக்கிறார். ஹயாத்தை திரும்ப பெற்ற பெருமானார் எப்பொழுது திரும்ப மூட்டாகிறார்கள், ஹயாத்தை பெற்ற பெருமானார் எப்பொழுது திரும்ப மூட்டாகிறார்கள், அவர்கள் ஒருவருக்காக வேண்டி எழுந்திருக்கு பதில் சொல்வார்கள், இன்னொரு இடத்திலிருந்து சலாம் வரும், அவர்களுக்கு பதில் சொல்லிவிட்டு திரும்பவும் பழைய நிலையிடலாம் நினைப்பார்கள், இன்னொரு இடத்திலிருந்து வரும். நமக்கு மொபைல் போன்களிலே சமயத்தில் அவசரமான செய்திகள் வந்து கொண்டே இருக்கும், போன் வச்சிடலாம் நினைப்போம், இன்னொரு போன் சரி வச்சிடலாம் நினைப்போம், அடுத்த போன் அதுக்கடுத்துல இன்னொருத்தர் லைன்ல இருப்பார். இப்படி இருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறது, இங்கே ஒருவர் சலாம் சொல்கிறார், உடனே அங்கு சலாம் வந்து எடுத்துரைக்கப்படுகிறது, லண்டனிலே ஒருவர் சொல்கிறார், அமெரிக்காவிலே ஒருவர் சொல்கிறார், மக்காவிலே ஒருவர் சொல்கிறார், மதினாவிலே ஒருவர் சொல்கிறார், ரெண்டு ரக்காத்துக்கு ஒரு தடவை சொல்கிறார், எங்கெல்லாம் சொல்கிறார்களோ அங்கெல்லாம் சலாம் சொல்லப்படுகிறது. எப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப பல நிலையை அடையும்? கொஞ்சம் எண்ணி பார்த்தீர்களே, ஆனால் நான் அதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் என்றோ அல்லாஹ்வுடைய குமாரன் என்றோ சொல்லப் போவதில்லை. அதையே எதை சொல்கிறதோ அதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அவர்களுடைய நிலை நம்மோடு ஜீவமான தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. அன்பான பெருமக்களே, எப்பொழுதுதான் அந்த ஆத்மா ஓய்வெடுக்குமோ தெரியாது. உலகத்தில் இருக்கும் பொழுது 40 to 63 வரை ஒரு நிமிடம் கூட ஓயாமல் ஒளிச்சல் இல்லாமல் இந்த மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருந்த அந்த ஆத்மா உலகத்திலிருந்து பிரிந்த பிறவாவது நிம்மதியாக இருக்க முடிகிறதா என்றால் இல்லை. சலாம் சொல்லி சலாம் சொல்லி ஒவ்வொருவரும் தன் அன்பை தெரிவித்துக் கொள்கிற பொழுது அவர்கள் அதற்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கணேசுக்குரிய பெருமக்களே, இதெல்லாம் விட மிக முக்கியமான செய்தி அபு ஹுரைரா இல்லை அனசரதில்லாசரன் அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ். அனசரதில்லாசரன் அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனையும் மண்ணறையில் வைத்த உடனேயே அந்த மனிதனிடத்திலே கேள்விகளுக்கு கேட்கப்படுகிறது. என்ன கேள்வி கேட்கப்படுகிறது என்பதை ஹதீஸ் ஷெரீஃபில் தெளிவாக சொல்கின்றன. மர்ரப்புக்க, உனது இறைவன் யார்? மமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன என்ற கேள்விகள் கேட்டதற்கு பிறகு அடுத்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. உமா இல்முக்க பிஹாதர் ரஜில், உமா இல்முக்க பிஹாதர் ரஜில், இந்த மனிதரை பற்றி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கப்படுகிறது. இந்த மனிதரை பற்றி உன் அபிப்பிராயம் என்ன என்று கேட்கப்படுகிறது. மண்ணறையில் வைத்து அவன் உடனே எந்த மனிதன் என்று திரும்பி பார்க்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருவுருவம் காட்சி தருகிறது. நல்ல மனிதனாக இருந்தால் அந்த நேரத்தில் அவன் பதில் சொல்கிறான், இது எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா? இவர்களை பார்க்க வேண்டும் என்று எவ்வளவு காலம் நான் துடியா துடித்துக் கொண்டிருந்தேன். ஹயாத்தில் இருக்கும்போது ஒரு முறையாவது அவர்களை பேரடியில் பார்த்து விடலாமா என்று ஆசைப்பட்டேன், முடியவில்லை. கனவிலாவது பார்க்கலாமா என்று கண்டவரிடத்திலெல்லாம் சலவாத்தி கேட்டு வாங்கி நான் ஓடி வந்தேன். கனவிலாவது வருவார்களா என்று எனக்கு வரவில்லை. இப்பொழுதுதான் அவர்களை பார்க்க முடிந்திருக்கிறது. இது எங்கள் நாயம் சல்லல்லாஹு அல்லவா? அவர்களை நாங்கள் பின்பற்றினோமே, அவர்கள் சொன்னதற்கெல்லாம் கட்டுப்பட்டோமே, எங்கள் நாயம் சல்லல்லாஹு அல்லவா என்று அவன் அப்படி மல புலகாங்கிதம் அடைகிறார். அப்பொழுதே அவனுக்கு சொர்த்தம் கிடைத்ததை போன்ற இன்பம் வந்துவிடுகிறது. அதே நேரத்தில் மாற்று கொள்கை உள்ளவனாக இருந்தால் ஏதோ மக்கள் என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, சுலக்கி சோல என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்படித்தான் அவன் சொல்வான். எப்படி சொல்வான் என்பது உட்பட புகாரி ஷரீஃபிலே அறிவிக்கப்படுகிறது. அனுசரில் இல்லாதவன் அவர்கள் அறிவிக்கின்ற அந்த அறிவு. இப்பொழுது சிந்தனை செய்து பார்க்கிறோம், பெருமானாருக்கு சலாத்துக்கு பதில் சொல்கிற கடமை மட்டுமல்ல, ஒவ்வொரு கபரிலையும் ஆஜராக வேண்டிய கடமையும் இருக்கிறார். கபரிலே ஒரு ஆணா மூத்தாகிறார்கள், ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தரா மூத்தாகிறார்கள், அல்லது ஒரு நாளைக்கு ஒருவர் மூத்தாகிறாரா? எத்துணை மரணங்கள் நடைபெறுகிறதோ, எத்தனை பேர்களை கபரிலே வைக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் இந்த முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருவுருவம் காட்டப்படுகிறது என்றார். அன்பான பெருமக்களை, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு நமக்கு இருக்கின்ற அந்த தொடர்பு எவ்வளவு புனிதமான தொடர்பு என்பதை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கணியத்திற்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலையை பற்றி ஹதீஸ் ஷரீஃபில் நமக்கு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கின்றன. தாரமியிலே ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹிஜ்ரி 63rd year. ஹிஜ்ரி 63rd year எஜீதுனுடைய ஆட்சி காலத்தில் சிரியாவிலிருந்து ஒரு பெரிய படை மதினாவை கொள்ளையடிக்கிறது. எஜீதுடைய ஆட்சி காலத்தில் சிரியாவிலிருந்து ஒரு பெரிய படை மதினாவை கொள்ளையடிக்கிறது. ஐயாமுல் ஹர்ரா என்பதாக அதற்கு பெயர். அந்த கொள்ளையடிக்கப்பட்ட நாளையிலே பள்ளிவாசல் 3 மூடப்பட்டிருந்தது. 3 பள்ளிவாசல் மூடப்பட்டிருந்தது. யாரும் உள்ளே செல்வதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. அந்த 3 பள்ளிவாசலில் காவலாக இருந்தது மட்டும்தான் பள்ளிவாசலுக்குள் இருந்தார்கள். வேறு யாருக்கும் உள்ளே செல்ல அனுமதி கொடுக்கப்படவில்லை. அந்த நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், பாங்கு சொல்வதற்கு நேரம் நெருங்கினால் பாங்கு சொல்லப்படுவதில்லை. தொழுகை நேரம் எப்படி அறிகிறது என்று எதுக்கும் எனக்கு தெரியவில்லை. நான் உள்ளே இருந்து கொண்டிருந்தேன். ஆனால் தொழுகை நேரம் வந்துவிட்டால் லா அரிஹு வக்த ஸலாத்தின் இல்லா பி ஹம் ஹமத்தின் எஸ்மஹுஹா மின் கபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மண்ணறையிலிருந்து ஒரு கணிப்பு சத்தம் கேட்கும், அதை வைத்துத்தான் தொழுகை நேரத்தை நான் அறிந்து கொள்ளுவேன், உடனே நான் தொழுது விடுவேன் என்பதாக சஹீஹ் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார். வரலாற்று பூர்வமான செய்தி, கதையல்ல, கற்பனை அல்ல, தெளிவாக நமக்கு ஆதாரப்பூர்வமாக தாரமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. நான் மட்டும் பள்ளிவாசல் இருக்கிறேன், பாங்கு சொல்லப்படவில்லை, தொழுகை நடத்தப்படவில்லை. இந்த மூணு நாட்களும் எனக்கு தொழுகைக்கான நேரம் அறிவதற்காக வேண்டி நான் காத்திருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மண்ணறையிலிருந்து தனிப்பு சத்தம் கேட்கும், உடனே நான் தொழுகை எழுந்துட்டு செல்வேன் என்பதாக அவர் அறிவிக்கிறார்கள் என்றால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு நாம் எந்த அளவிற்கு தொடர்பு கொண்டிருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பான பெருமக்களே, பெருமானாரோடு நாம் இப்பொழுதும் தொடர்பு கொள்ள முடிகிறது கலாமின் வாயிலாக. மற்ற உலகத்தில் எந்த மனிதனுடனும் இப்படி தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன் உணர்வுச்சப்படுகிறோம் ஆனால், எங்கள் ஜீவனோடு ஒன்றியவர்கள், எங்களுடைய உணர்வோடு ஒன்றியவர்கள், இன்றும் அவர்களிடத்தில் நாங்கள் பேச முடியும். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவேதான் நாங்கள் அவ்வளவு உணர்ச்சி வசப்படுகிறோம் என்று அவர்களுக்கு யார் பதில் சொல்வது? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இரண்டாவது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நமக்கு கிடைத்த ஒரு பெரிய தொடர்பு தியாரத் செய்வது என்பது. முதல்ல சொன்னது உலகத்தின் எந்த மூலை முடுக்களில் இருந்தும் பெருமானாரோடு நாம் சலாம் சொல்லக்கூடிய நிலை. இரண்டாவது மஸ்ஜித் நபவிக்கே சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அங்கு நின்று நாம் சலாம் சொல்கிற பொழுது நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செவி ஏற்கிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் இப்பொழுது நீங்கள் மதினாவிற்கு சென்று அஸ்ஸலாம் அலைக்கையா ரசூலல்லாஹ் என்று அந்த பக்கத்தில் என்று சொல்வீர்களே, ஆனால் அப்பொழுது உங்களுக்கு அவர்கள் பதில் கேட்கிறார்கள், காதில் கேட்டு பதில் சொல்கிறார்கள். வெளியூரில் இருந்து வந்தால் மலக்குகள் தகவல் கொண்டு போகிறார்கள், ஆனால் நேரடியாக நாம் சலாம் சொன்னால் இதை அவர்களே செவி ஏற்கிறார்கள், பதில் சொல்கிறார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃப் உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றன. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் பைஹக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் சல்லா அலைய இந்த கபரி, என் கபரில் வைத்து யாராவது ஒருவர் சலா சொல்வார், ஆனால் சமீத்து, நான் அதை காதால் கேட்கிறேன். ஒமன் சல்லா நாயிபன், தூரத்திலிருந்து சலாம் சொல்வார், ஆனால் உபதிகத்து, அதை நான் கொண்டு வந்து சேர்ப்பிக்கப்படுகிறேன் என்பதாக பெருமானார் சொல்கிறார். பைஹக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கின்ற ஹதீஸ் பைஹக்கில் வந்திருக்கிறது. மன் ஜாரனி பஅத வஃபாதி கன்னமா ஜாரனி பிஹயா, நான் உலகத்திலிருந்து பிரிந்ததற்கு பிறகு என்னை வந்து சந்திப்பவர் நான் ஜீவனாக இருக்கும் போது என்னை சந்தித்தவரை போன்றாவார். அபூபக்கர் எப்படி என்னை சந்தித்தாரோ, உமர் எப்படி என்னை சந்தித்தாரோ, அபூ ஹுரைரா எப்படி என்னை சந்தித்தாரோ, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி சந்தித்தாளோ, ஹதீஜா நாயகம் எப்படி சந்தித்தார்களோ, அதுபோன்று என்னை சந்தித்தவரா ஆவார். இன்று வந்து அவர் என்னை சந்தித்தாலும் சரி, நான் உலகத்திலிருந்து பிரிந்ததற்கு பிறகு என்னை வந்து சந்தித்தார், நான் ஜீவனாக இருக்கும் போது என்னை சந்தித்ததை போன்ற ஆவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே மூமின்களுக்கு பெருமானாருடைய இல்லத்திற்கு செல்வோமையானால் நேரடி சந்தித்து தொடர்பு கிடைக்கும். செய்த அகமது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கவி ஒன்று பாடுவார்கள். ஜிஹாலத்தில் பொழுது ரிஹு ரூஹி குந்து உருசிலுஹா இலைக்க ஃபதகப்பல அல்அர்த வஹுவ அன்னி நாயிபி ஃபஹாதிஹி நௌபத்துல் அஸ்பா ஹலர்த்து ஃபம்துத் யதக கைதா கைதுஹா பிஹி ஷஃபக்கி ஜிஹாலத்தில் பொழுது ரூஹி குந்து உருசிலுஹா இலைக்க ஃபதகப்பல அல்அர்த வஹுவ அன்னி நாயிபி ஃபஹாதிஹி நௌபத்துல் அஸ்பா ஹலர்த்து பம்புத் எதக்க கை தொழலாபிஹாஷ பற்றி. நான் வெகு தூரத்தில் இருந்த பொழுது என்னுடைய உயிரை நான் உங்களிடத்தில் அனுப்புவேன், நாயகமே அது எனக்கு பகரமாக உங்களுடைய மண்ணை முத்தமிட்டு விட்டு திரும்பி வந்துவிடும். நான் தூரத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய உயிரை நான் உங்களிடத்தில் அனுப்புவேன், அது எனக்கு பகரமாக உங்களுடைய மண்ணை முத்தமிட்டு விட்டு வந்துவிடும். ஆனால் இப்பொழுது உடலோடு வந்திருக்கிறேன் நாயகமே, உங்களுடைய கரத்தை கொஞ்சம் நீட்டுங்களேன், என்னுடைய உதடுக்கு பாக்கியம் கிடைக்கட்டும். இப்பொழுது உடலோடு வந்திருக்கிறேன், எனவே உங்களுடைய கரத்தை கொஞ்சம் நீட்டுங்களேன், என்னுடைய உதடுகளுக்கு கொஞ்சம் நசீப் கிடைக்கட்டும். அற்புதமாக பாடுகிறார்கள். எந்த உணர்வில் பாடுகிறார்கள் என்றால், நாம் சொல்கிற சப்தம் அது கேட்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தம் கேட்கிறார்கள். எனவே பெருமானாரிடத்தில் நம்மால் உரையாட முடிகிறது. எனவே கையை நீட்டுங்கள், நான் முத்தம் செய்கிறேன் என்று கேட்டு பார்ப்போம், வந்தால் வரி வராவிட்டாங்க என்பதாக அவர்கள் பாடுகிற அந்த வரிகள் பெருமானவரோடு உரையாடக்கூடிய ஒரு பாக்கியத்தை அங்கே சென்றவர்கள் பெறுகிறார்கள். கணியத்திற்குரிய பெருமக்களே, புகாரியிலே கிதாபுல் ஜனாயிஸ் என்ற பாடத்திலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருப்பதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலிருந்து பிரிந்து விட்டு சென்ற பல காலங்களுக்கு பின்னால் மஸ்ஜித் நபவி கட்டிடம் பழுது அடைந்து விட்டது. பழுது அடைந்த பொழுது அதை கொஞ்சம் சுவர்களெல்லாம் நல்ல பக்காவாக எழுப்ப வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அப்படி சுவரை எழுப்பதற்காக வேண்டி நாங்கள் பள்ளம் தோண்டுகிற பொழுது திடீரென்று ஒரு கால் தெரிந்தது, ஒரு பாதம் தெரிந்தது. உடனே எல்லாருமே அப்படியே போட்டுவிட்டு பதறிவிட்டு ஓடிவிட்டார்கள். பாதம் தெரிந்தவுடன் பதறிவிட்டு ஓடிவிட்டார்கள். அதன் பிறகு அடையாளம் தெரிந்த சஹாபாக்களின் மூத்த சஹாபாக்களை கொண்டு வந்து யார் பாதம் பாருங்கள் என்று பார்த்த பொழுது அது ஹஜரத் உமர் ரலியல்லாஹுடைய பாதம் தான் என்பதாக தகவல் தரப்பட்டது என்ற செய்தியை புகாரியிலே கிதாபு ஜனாயிஸிலே எழுதியிருக்கிறார். கணியத்திற்குரியவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலிருந்து பிரிந்து விட்ட காலத்திற்கு பின்னால் அவருடைய நிலை என்ன? புகாரி நமக்கு சொல்கிறது, பாதம் உமர் ரலியல்லாஹுடைய பாதம், அது உமர் ரலியல்லாஹுடைய பாதம் தான் என்பதாக நாங்கள் கண்டுகொண்டோம் என்பதாக அறிவிக்கிறார்களே. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலையை பற்றி நாம் என்ன வந்து சொல்வோம்? மக்காவிற்கு சென்றவர்களுக்கெல்லாம் ஒரு சரித்திரம் நன்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு பின்னால் துருக்கி மன்னருடைய ஆட்சி காலத்திலே மக்காவும் மதினாவும் கொஞ்ச காலம் இருந்தது. துருக்கி மன்னர்கள் தான் கஅபத்துல்லாவை சுற்றி உள்ள அந்த தவாஃபிக இடத்திற்கு பக்கத்தில் உள்ள கட்டடங்களை கட்டியது. அதே போன்று மஸ்ஜித் நபவியிலையும் பெரிய அளவிற்கு கட்டடங்களை மாறுபாடு செய்து துருக்கி மன்னருடைய காலத்தில் அந்த ஆட்சியில நூருத்தீன் மஹமுது சங்கி என்பதாக ஒரு மன்னர் ஆண்டு வந்தார். தர்க்கியிலே அவர் இருந்தார், அவருடைய ஆட்சி. ஆனால் அவர் தர்க்கியிலே இருந்தார். ஒரு நாள் அவர் இரவு தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் தோன்றினார்கள். கனவில் தோன்றி சொல்கிறார்கள், அஞ்சிதினி வான்கிதினி மின் ஹாதைனி, இந்த இரண்டு பேரிடத்திலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இந்த இரண்டு பேரிடமிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே சொன்னார்கள். ரெண்டு பேர் என்று யார் என்று நான் திரும்பி பார்க்கிறேன், அவர்கள் வெள்ளையர்களை போன்று நீல நேர கண் உள்ளவர்களை போன்று எனக்கு தோற்றம் தந்தார்கள் கனவிலேயே. சரி, என்ன கனவோ தெரியவில்லை என்று நான் பொது செய்துவிட்டு திரும்பவும் வேறொரு இடத்தில் போய் படுத்தேன். திரும்பவும் அதே கனவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள், அஞ்சிதினி வான்கிதினி மின் ஹாதைனி, இந்த ரெண்டு பேரை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக கூறுகிறார்கள். அந்த ரெண்டு பேரை பார்த்தால் வெள்ளைக்காரர்களைப் போன்று கண்ணில் நீல நிறமாக காட்சி தருகிறது. எனக்கு என்னவென்றே புரியவில்லை. திரும்பவும் ஒரு செய்து விட்டு வேறொரு இடத்தில் போய் படுத்தேன். அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் வந்து அதே வார்த்தையை சொல்கிறார்கள், அந்த ரெண்டு மனிதர்களை எனக்கு கனவில் காட்டுகிறார்கள். அப்போதுதான் எனக்கு ஏதோ ஒரு ஆபத்து மதினாவில் நடக்கிறது என்று நான் புரிந்து கொண்டேன். எனவே தர்க்கியிலிருந்து நான் பயணப்பட்டு மதினாவிற்கு வந்தேன். மதினாவுடைய கவர்னரை அழைத்து இங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதா என்று கேட்டேன். ஒரு அசம்பாவிதமும் இல்லை என்பதாக அவர் சொன்னார். செய்தி அவரிடத்தில் சொல்லவில்லை, அசம்பாவிதம் எதுவும் இருக்கிறதா இல்லை என்று சொன்னார். சரி, மதினாவில் உள்ள எல்லா மக்களையும் வர சொல்லுங்கள், மன்னர் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு தர இருக்கிறார் என்று சொல்லுங்கள். எல்லாரும் வந்துவிட வேண்டும், ஆண்கள் பெண்கள் பணக்காரர்கள் ஏழை எல்லாருமே வந்துவிட வேண்டும். மன்னர் உங்களுக்கு அன்பளிப்பு ஒன்றை தருகிறார், எனவே எல்லோரும் வாருங்கள் என்பதாக நீங்கள் எல்லோருக்கும் அழைப்பு கொடுங்கள் என்று கவர்னருக்கு உத்தரவிட்டார். கவர்னர் உத்தரவு கொடுக்கப்பட்டது, எல்லா மக்களும் வந்தார்கள். இவர் அந்த கனவில் கண்ட ரெண்டு மனிதர்கள் வருகிறார்களா என்று இவர் பார்ப்பதற்காக வேண்டியே இந்த அன்பளிப்புக்கு ஏற்பாடு செய்தார். கனவில் கண்ட ரெண்டு பேர் வருகிறார்களா, கனவில் கண் வந்த ரெண்டு பேர் வருகிறார்களா என்றால் அந்த ரெண்டு பேர் கண்ணுக்கு வரவே இல்லை. ஊர் மக்கள் எல்லாம் வந்து விட்டார்களா, எல்லோரும் வந்து விட்டார்கள். ஆண்கள் பெண்கள் கிளவி சிறியவர் பெரியவர் எல்லாரும் வந்து விட்டார்கள், ஒருவர் கூட மீதி இல்லை என்று அங்கே காவல்காரர்கள் சரியான பதிலை தருகிறார்கள். அப்போதும் மன்னருக்கு மனசுக்குள்ள சங்கம் சங்கடம். கடைசியில் சொன்னார், இல்லையே, இந்த பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது கண்டக்டர் சும்மா ஒரு கதை விடுவாங்க, ஒரே ஒரு ஆள் டிக்கெட் வாங்கல, என்னமோ கணக்கு பார்த்த மாதிரி சும்மா ஒரு கதை விடுவாங்க, ஒரே ஒரு ஆள் டிக்கெட் வாங்கலன்னு சொல்ற மாதிரி ரெண்டு பேர் வரலையே, ஒரு ரெண்டு பேர் வரலையே என்பதாக மன்னர் சொல்கிறார். கவர்னர் சொன்ன, ஆமா அந்த ரெண்டு பேர் வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? அவங்க எல்லாத்துக்கும் தர்மம் கொடுப்பாங்க, அவங்க யாரும் யார்கிட்டையும் தர்மம் வாங்க மாட்டாங்க. அந்த ரெண்டு பேரும் எல்லாருக்கும் தர்மம் கொடுப்பாங்க, ஆனால் அவங்க யார்கிட்டையும் தர்மம் வாங்க மாட்டாங்க. பெரிய மனுஷங்க ரெண்டு பேர் வரல. யார் அந்த ரெண்டு பேரு? பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் கூடியிருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க. அந்த ரெண்டு பேரையும் கூப்பிடப்பட்டது. பார்த்தால் கண்மணி நாயன் செல்லந்தாவும் சுட்டலும் யாரை சுட்டி காட்டினார்களோ அந்த இருவர். உடனே நபிகள் நாயன் அந்த மன்னர் நூருத்தீன் மஹமுது தங்கி என்ன செய்தார், அந்த ரெண்டு பேரையும் அப்படியே உடனடியாக சிறையில் அடைங்கள் என்றார். அடுத்த ஒருத்தரும் சிறையடைங்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு பேரிடமிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பிறகு இவனுக்கு வேறு குற்றப்பத்திரிகை தேவையா, உடனே சிறையில் அடைங்கள் என்று ரெண்டு பேரையும் சிறையில் அடைக்கப்பட்டது. சிறையில் அடைத்து விட்டு அவனுடைய வீட்டை போய் பார்த்தால் வீடு ஹரம் ஷெரீஃபினுடைய பக்கத்தில் இருக்கிறது, ஒட்டி சோரோடு ஒட்டி இருக்கிறது. அவனுடைய வரலாறு என்ன என்று கேட்ட பொழுது, வெளியூரிலிருந்து வந்தார்கள், மக்களுக்கெல்லாம் தாராளமாக ஒரு நிதி உதவிகளை செய்கிறார்கள், அதனால் நாங்கள் பள்ளிவாசல் பக்கத்திலேயே தங்க வைத்து விட்டோம், நல்ல மனிதர்கள், தொழுகைக்கு சரியாக வந்து விடுவார்கள், மக்களுக்கெல்லாம் நல்ல உபகாரம் செய்வார்கள் என்று கவர்னர் பதில் கூறினார். சிறையில் அடைத்துவிட்டு வீட்டை போய் சோதனை செய்து பார்த்தால் ஒரு முசல்லா ஒன்று கிடக்கிறது. முசல்லாவை தூக்கி பார்த்தால் உள்ளே ஒரு சுரங்கப்பாதை தெரிகிறது, உள்ளே சுரங்கப்பாதை தெரிகிறது. இந்த ரெண்டு பேரும் ராத்திரி பூரா உட்கார்ந்து மண்ணெழ வேண்டியது, பகல்ல நல்ல உள்ள மாதிரி நடிக்க வேண்டியது, இரவு பூரா மண்ணெழ வேண்டியது. இப்படியே அவர்கள் படித்திருக்கிறார்கள். சுரங்கப்பாதை செல்லுகிறது. அது இன்னும் கொஞ்சம் அவகாசம் இருந்திருந்தால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திரு உடல் கடத்தப்பட்டிருக்கின்ற அந்த இடத்திற்கு போய் சேர்ந்திருக்கும், அவ்வளவு நெருக்கத்திற்கு போய்விட்டது. அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இருவரிடமிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே எவ்வளவு நியாயமானது என்பதை அவர் புரிந்து கொண்டார் என்பதை வரலாற்றிலே பார்ப்போம். இன்னும் மதினாவிற்கு நாம் சென்று எந்த இடத்தில் இருந்து கேட்போமே ஆனால் ஜன்னத்தில் பக்கியுடைய வாசல் பாபுல் பக்கி பக்கத்தில் உள்ள ஒரு இடத்தை அவர்கள் காட்டுவார்கள். அந்த இடத்தில் இவ்வளவு மோசமான ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கிறது, எப்படியாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலை கடத்தி வெளியில் கொண்டு போய் யூத நசராக்கள் வந்தவர்கள் இருவருமே கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாமிகளைப் போன்று நடித்து இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கிறார்கள் என்பது பிற்காலத்தில் தெரிய வந்தது. அன்பான பெருமக்களை நான் எதற்கு சொல்கிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலிருந்து பிரிந்து சென்று விட்டார்கள் என்பது என்னவோ உண்மைதான், என்றாலும் கூட அவர்களுடைய நிலை என்ன, அவர்கள் எவ்வளவு ஜீவியமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இது போன்ற வரலாறுகள் நமக்கு மெய்ப்பிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. எனவேதான் ஒன்றாவது தொடர்பு முஸ்லிம்களுக்கு எந்த நேரத்திலும் பெருமானாரோடு சலாம் தள்ளி ஒரு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இரண்டாவது தொடர்பு நேரடியாக அங்கே சென்று அல்லாஹால் அந்த தியாரம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் திரும்பவும் திரும்பவும் தந்திர புரிவானாக. உலகத்திலே ஒரு அதிசயமான பாக்கியம், உலகத்திலே பெரிய அதிசயம் கிடைக்கறியாத ஒரு பெரிய பாக்கியம். நாம் இந்த உலகத்தில் அந்த பாக்கியத்தை பெறாமல் சென்று விட்டால் ஏதோ ஒரு பாக்கியத்தை இழந்தவர்களாகத்தான் மறுவுலகத்துக்கு சென்றவராகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜீவியத்திலேயே பார்ப்பதற்கு வாய்ப்பிருந்தும் பார்க்காமல் நாம் தவறவிட்டு விட்டோமே. பார்ப்பதை போன்றுள்ள பாக்கியம் அதுதான், நேரடியா பார்ப்பதை போன்றுள்ள பாக்கியம் அவருடைய ரவுதாவிற்கு செல்கிற பாக்கியம். அந்த பாக்கியத்தை தவற விட்டு விட்டு தாராரத்திலே மனிதனாக இறந்து விட்டோமே என்பதாக உண்மையிலேயே பாக்கியத்தை ஒரு குறுகுறுப்போடுதான் மறுபடியும் நாம் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். எனவே அன்பான பெருமக்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தருவானாக. மூன்றாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நமக்கு இருக்கின்ற பந்தம் ஸலவாத். இந்த ஸலவாத்து வந்த வரலாற்றை சபபு நுசூல் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு ஆயத்தும் எந்த பின்னணியிலே வந்தது, எப்பொழுது இந்த ஆயத்து வந்தது என்ற பின்னணி வரலாறுகள் ஒவ்வொரு ஆயத்துக்கும் இருக்கின்றன. அப்படி இந்த ஸலவாத்து வந்ததற்கான வரலாற்றை நாம் எண்ணி பார்க்கிற பொழுது அங்கு எவ்வளவு பெரிய அற்புதமான தொடர்பு இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பான பெருமக்களே, அருமை சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஜீவி காலத்திலே எவ்வளவு பிரியமாக வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். எல்லோரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரொம்பவும் வெகுவாக நேசித்தார். அல்லாஹ் அப்படித்தான் நேசிக்க சொல்கிறார், அந்நபியு அவுலா பில் முமீன மின் அன்ஃபுஸிஹிம், நபியை உங்கள் உயிரை விட அதிகமாக நேசியுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வார். தன்னுடைய உயிரை விட நபியை நேசிக்க வேண்டும் ஆழமாக என்று சொல்வான். அந்த நேசத்தை இந்த சஹாபாக்கள் கொண்டிருந்தார். அதனால் எப்பொழுது பார்த்தாலும் பெருமானாரை சுற்றி சுற்றியே வந்து கொண்டிருப்பார். ஒரு நிமிடம் கூட பெருமானாரை ஓய்வாக விடுவதில்லை. யாரால் போக வேண்டியது, ஏதாவது பேச வேண்டியது, இப்படியே இருந்து கொண்டிருந்தார். ஒரு வரலாற்றை நீங்கள் பாருங்களேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத்து தொழுகைக்காண்டி எழுந்திருத்து வருகிறார்கள். வந்து பார்த்தால் அங்கு யாரோ ஒரு ஆள் படுத்திருப்பது தெரிகிறது, கால் இடறி இருக்கும், ஆனால் படுத்திருப்பதை உஜாராக அவதானித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரது என்று தட்டி எழுப்பினார்கள். தட்டி எழுப்பினால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, என்ன அபூபக்கர் தாங்கள் இங்கு வந்து படுத்திருக்கிறீர்கள், யாரும் சொல்லா வீட்டில் படுத்துக்கிட்டு இருந்தானா, திடீர்னு உங்களை பார்க்கணும்னு நினைப்பு வந்துச்சு, எழுந்துருச்சு நான் வந்துட்டேன், பார்க்கணும்னு நினைப்பு வந்தது நான் எழுந்துருச்சு வந்துட்டேன், அப்படியா எழுந்திருக்கு வந்தீங்கல்ல, வீட்டுக்குள்ள வந்துட வேண்டியது என்ன, வீட்டுக்குள்ள யார் இருக்கா, உங்க மகனும் நானும் தானே, மூணாவது ஆள் இருக்கா, உள்ள வந்துட வேண்டியது தானே. இல்லை யார சொல்ல, உங்களை விழிக்க வைக்கணும்னு எனக்கு ஆசை கிடையாது, நீங்க வரும்போது முத முத பார்த்தணும் என்பதாக நினைச்சுக்கிட்டு என்னை உட்கார்ந்து இருந்தேன். அந்த பானா போன கண்ணு எப்ப தூங்குச்சுன்னு எனக்கு தெரியாது, தூங்கிடும். செல்லந்தாலுக்கும் கேட்டாங்க, அபுபக்கரே கடைசியாக உங்ககிட்ட இருந்தா விடைபெற்று விட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருப்பது அபுபக்கரே இல்லாவுடன் தான், நீண்ட நேரமா உங்க வீட்டுல பேசிட்டு கடைசியாக நான் வந்து படுத்திருக்கிறேன். இதுக்குள்ள எனக்கு நினைப்பு வந்துருச்சுன்னு சொல்றீங்களே என்று பெருமானார் ஆச்சரியப்பட்டு போனார். இப்படித்தான் அந்த சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் பெருமானை பார்க்க வேண்டும். புகாரியில ஹதீஸ் வருகிறது, சஹாபாக்கள் சொல்வார்கள், ரசூலுல்லாஹ்வை தொழுதுகிட்டு இருக்கிற மாதிரி பார்க்கணும்னு நினைச்சிட்டு ஒரு சஹாபி தூங்கி நினைச்சு வருவார். வீட்டுல இருந்து தொழுதுகிட்டு இருக்கிற மாதிரி பார்க்கணும், நடு கிராமத்திலே ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருக்கிற மாதிரி பார்க்கணும்னு நினைச்சு வருவாரு. வந்து பார்த்தா ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருப்பாங்க. சில சமயத்துல ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும்னு நினைச்சு வருவாரு, ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருப்பாங்க. புகாரில வருகிறது, அந்த நண்பர்களுடைய ஆர்வத்தில் இப்படி உள்ளவர்கள் பகல் நேரத்தில் பெருமானாரை கொஞ்சமாவது சும்மா விடுவாங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்த வேலை இல்லையா? சொந்தமான அவருடைய வேலைகளை பார்ப்பதற்கு அவர்களுக்கு அவகாசம் வேண்டாமா? அவருடைய குடும்பம் இருக்கிறது, அவரிடத்தில் தேவைகள் இருக்கிறது, சற்று நேரம் அவகாசமா தூங்க வேண்டிய என்னவெல்லாமோ இருக்கிறது, சுற்றி சுற்றி வந்தால் என்ன ஆகும்? இதனால் அல்லாஹ் என்ன செய்தான், ஒரு உத்தரவை பிறப்பித்தான். திருக்குறானிலே 53-53 வசனத்திலே அந்த உத்தரவை சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு அவங்க கூப்பிடாம போய் உட்கார்ந்து அரட்டடிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கூப்பிடாம வீட்டுக்கு போய் பேசிக்கொண்டிருக்காதீர்கள். அப்படி அவங்க கூப்பிட்டாலும் சரி போங்க, விருந்து விருந்து தந்தாலும் சாப்பிட்ட உடனே காலி பண்ணுங்க இடத்த, சாப்பிட்ட உடனே இடத்த காலி பண்ணிடுங்க, அங்க தங்கி இருக்க வேணாம். ஏன் தெரியுமா? நபி உங்களிடம் சொல்ல வெட்கப்படுறார், நண்பர்களிடத்தில் இது எப்படி புரிய வைப்பது என்று அவர் நாணி கோணி வெட்கப்படுறார். ஆனா அல்லாஹ்வாகிய நான் வெட்கப்பட மாட்டேன், கட் அண்ட் ரைட்டா நான் பேசிடுவேன், உள்ளதை உள்ளபடி நான் சொல்லிடுவேன். நான் சொல்றேன், அது அவர்களுக்கு இடைஞ்சலை தருது, இடைஞ்சல் கொடுக்காதீங்க, ஒதுங்கி போயிடும். அல்லாஹ் இதை அவனுடைய வாழ்க்கையை சொல்கிறான், யா இல்லதின் ஆமனும் நான் ததுகுது புயூத்தன் நபி இல்லா யூதன நபியே நபி யா இல்லதின் ஆமனும் ஈமான் கொண்டவர்களே, நபியுடைய வீட்டிற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டாலே தவிர நீங்க போக வேணாம். இல்லா தாமின் நைரநாதீன இனாவும் நேரத்தை எதிர்பார்க்காமல் உணவுக்கு என்று அழைக்கப்பட்டால் செல்லுங்கள். வலாக்கிதா துழித்தும் பதுகுலு அழைப்பு கொடுக்கப்பட்டா உள்ள போங்க, இதா தைத்தும் பந்தசரு சாப்பிட்டா வெளியில் போயிருங்க. வலா முத்தானிசின் ஹதீஸ் பேசி கொண்டிருக்க வேண்டும் அந்த ஆர்வத்தில் தங்க வேண்டாம். பெய்னதாலுக்கு யூதின் நபிய அது நபிக்கு சங்கடத்தை தருது. பயசஹீமின்கும் அவர் உங்கள்கிட்ட இருந்து வெக்கப்படுறார். வல்லாஹு லா யஸ்தஹீ மினல் ஹக் ஹக்க சொல்ல அல்லா வெக்கப்பட மாட்டேன், எனவே விழுந்துருச்சு போயிருங்க என்ன அல்லா உத்தரவு போட. நடந்த செய்தி தெளிவாக அல்லாஹு தஆலா 53-53 வசனத்தில் சொல்கிறான், நபி வீட்டிற்கு சும்மா சும்மா போய் நுழைஞ்சு உங்களுக்கு சொல்ல கொடுக்காதீங்க, அப்படி உங்களுக்கு அழைப்பு தரப்பட்டாலும் உணவு உண்டு விட்டு உடனே கிளம்பி விடுங்கள், அவர்கள் சொல்ல வெட்கப்படுறார்கள் நான் சொல்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் அந்த சஹாபாக்கள் எவ்வளவு ஆர்வமாக பெருமானார் மீது இருந்திருக்கிறார்கள் என்பதற்கான பின்னணி. இப்படி சொன்ன அல்லாஹ் அடுத்து தொடர்ந்து சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ன அல்லாஹா வமலாயிகத்துஹு யுஸல்லூன அலா நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா என்ற வசனத்தை சொல்கிறான். இந்த செய்தியை சொல்லிவிட்டு தொடர்ந்து இந்த வசனத்தை சொல்கிறான். அப்பொழுதுதான் விரிவுரை சொல்கிற பெருமக்கள் சொல்கிறார்கள், பெருமானவரோடு எந்த நேரமும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய பெருமக்களே, நீங்க ஒரு தாரியம் பண்ணுங்க, சலவாத்து மட்டும் சொல்லிக்கிட்டு இருங்க, ரசுல்லா உங்க பக்கத்திலேயே இடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு உணர்வை அடையும், மானசீகமாக மனநிறைவை நீங்கள் அடைவீர்கள். நீங்கள் எங்கு எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சலவாத்து மட்டும் சொல்லிக் கொண்டிருங்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நேரடியாக பேசிக் கொண்டிருப்பதை போன்ற மனநிறைவு அடைவீர்கள். நான் வெளியில போய் சொல்றேன் நீங்க கோபிக்க வேணாம், ரசுல்லாவிட்டு எங்களை பிரிய சொல்றானே அல்லாஹ் நீங்க கோபிக்க வேணாம், விரிஞ்சி இருந்தாலும் கூட சலவாத்தை சொல்லுங்க, பக்கத்தில் இருந்ததை போன்ற உணர்வை நான் தருகிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா வகன். சலவாத்து வந்த கதை இப்படித்தான். சஹாபாக்கள் எப்பொழுதெல்லாம் பெருமானாரை சந்திக்க வேண்டும் என்று எண்ணுகிறாரோ, தூங்கி கொண்டிருக்கும் போது திடீரென்று எண்ணம் வரும், எழுந்திருச்சு சலவா சொன்னீங்கன்னா ரசுல்லா வந்து பேசிக் கொண்டிருப்பதை போன்ற மன நிறைவு கிடைக்கும். அதிலிருந்து சஹாபாக்கள் சலவாத்தை பிடித்துக் கொண்டு விட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, 1400 ஆண்டுகள் ஆனாலும் இன்றும் கூட நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்வோமே ஆனால் பெருமானார் சகவாசத்தை பெற்றதை போன்ற ஒரு உள்ளுணர்வை நாம் பெறுகிறோம். மூன்றாவது தொடர்பு சலாம் ஒரு தொடர்பு, தியானத்தோடு தொடர்பு, மூன்றாவது தொடர்பு ஸலவாத்து. ஸலவாத்து நாம் சொல்வோமே ஆனால் 100 தடவை ஸலவாத் சொல்கிறோம், 1000 தடவை ஸலவாத் சொல்கிறோம் ஆனால் ஸலவாத்து சொல்வதன் மூலமாக பெருமானாருக்கும் உங்களுக்கு மத்தியிலே ஒரு ஆன்மீகமான தொடர்பு, மானசீகமான தொடர்பு கிடைத்து விடுகிறது. அதனால் பெருமானாரோடு நீங்கள் ஒன்றி இருந்து விடுங்கள், அந்த தொடர்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறான். ஆம் அன்பான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை பேர்கள் ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கிறார், நூற்றுக்கணக்காக 1000 கணக்காக பெருமானாரோடு இது செலவாக்கி சொல்லி அதன் மூலமாக பெருமானாரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை சேர்ந்திருப்பதை போன்ற உணர்வை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். கணியத்திற்குரிய பெருமக்களே, அதில் அவுஸ் பின் அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் துர்முதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அபுதாவுதிலையும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய நாட்களிலே மிகச் சிறப்பான நாள் வெள்ளிக்கிழமை. அந்த நாளில்தான் அல்லாஹுத்தான ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். அந்த நாளில்தான் உலகம் அழியவும் போகிறது. எனவே அந்த நாளில் என் மீது அதிகமாக நீங்கள் ஸலவாத்து சொல்லிக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஸலவாத்து எனக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது நம்மை போன்றுள்ள ஒரு மனிதர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், கைஃப யுரது அலைக ஸலாத்துனா வகத் ரமம்த, நீங்க தான் மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருப்பீர்களே, உங்களுக்கு எங்கள் செலவாக்கு எப்படி எடுத்துக்காட்டப்படும்? சந்தேகம் ஒருவர் கேட்டார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ் ஹர்ரம அலல் அர்தி, அல்லாஹு தஆலா பூமிக்கு நபிமார்களுடைய சரீரத்தை தொடுவதை ஹராமாக்கி விட்டான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். துர்முதியிலும் அபுதாபிலையும் பதிவு செய்யப்பட்ட செய்தி, நபிமார்களுடைய சரீரத்தை தொடுவதற்கு பூமிக்கு அதிகாரம் கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படியானால் உக்கி போய் மக்கி போய் விட்டார்கள் என்று எண்ணுவது அர்த்தம் இல்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய சரீரத்தை தொண்டுவதற்கு கூட மண்ணுக்கு தட்டு கிடையாது. சாதாரணமாக நீங்கள் சிந்தனை செய்து பார்த்தால் போதும், இரும்பை நீங்கள் மண்ணில் போட்டாலும் கூட கொஞ்ச நேரத்திலே அது அப்படியே அரிக்கு உருத்தெரியாமல் போய்விடும். சில மாதங்கள் கழித்து போய் பார்த்தீர்களே ஆனால் இரும்பை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய இந்த மண்ணு, அதில் ஒரு நெல் விதையை கொண்டு போய் போடுகிறோம். ஒரு நெல் விதை என்னத்துக்கான வாங்கி விசாரம் காணுமா, ஒரு நெல் விதையை கொண்டு உள்ளே போடுறோம். போட்ட உடனேயே அந்த இரும்பை பஷ்பமாக்கக்கூடிய அந்த மண் இந்த நெல்லை ஒன்றும் செய்ய முடியவில்லை. நெல்லை கரையா நறுக்க முடியவில்லை. அதற்கு பதிலாக என்ன செய்கிறது, அதை முளைக்க செய்கிறது. அதை முளைக்க செய்கிற பொழுது அதனுடைய மிக சின்ன குருத்துக்கு முளைக்கு பூமி விலகி வழிவிடுகிறது. உச்சிக்கீரை போட்டு தட்டினாலும் கூட பிளக்காது இந்த பூமி. பெரிய பெரிய பாறகம்பை போட்டு நம்ப வேண்டிய இந்த பூமி ஒரு நெல்லை போட்டுவிட்டால் அது முளைக்க ஆரம்பித்தால் இது அப்படியே இடம் கொடுத்து அதற்கு வழிவிடுகிறது. ஏன், அந்த நெல்லிலே ஜீவன் இருக்கிற காரணத்தினால். இரும்பை துரும்பாக்கக்கூடிய அந்த பூமி நெல்லை அது ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒரு விதை நெல்லை எதுவானால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யா அந்த பூமி தொட்டு விட முடியும்? அன்பான பெருமக்களே, எத்தனையோ வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அதையே புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய வரலாற்றிலே ஒரு நெல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களே அதே ஆரம்பத்தில் உள்ள செய்திகளிலே சொல்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தகப்பனார் உஹத் யுத்தகலத்திற்கு செல்கிறார். செல்லும் பொழுதே அவர் சொல்லி சென்றார், எனக்கு சொர்க்கத்துடைய வாடை அடிக்கிறது என்று சொல்லியே சென்றார். சொர்க்கத்துடைய வாடை அடிக்கிறது. சென்றவர் அந்த உஹது களத்திலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். ஷஹீதாக்கப்பட்ட உடனே புகாரில் வந்த வரலாறு, 70 பேர்கள் ஒரே நேரத்தில் ஷஹீதாக்கப்பட்ட காரணத்தினால் 70 பேருக்கு குழி தோண்டுவதற்கு சிரமம் ஏற்பட்டது. எனவே 2-3 பேர்களாக போட்டு அடக்கம் செய்து விட்டோம். பெருமானார் சன்னிதானத்தில் இருக்கும் பொழுதே 70 குழிகள் தோண்ட முடியாத காரணத்தினால் ஒரே நேரத்தில் 2-3 பேர்களாக நாங்கள் போட்டு அடக்கம் செய்தோம். அப்படி என்னுடைய தந்தையையும் இன்னும் இருவரையும் சேர்த்து அடக்கம் செய்யப்பட்டு விட்டது. மண்ணை மூடிவிட்டு வீட்டுக்கு வந்தோம், எனக்கு தூக்கமே பிடிக்கல. இவ்வளவு பெரிய மகன் இருந்தும் தகப்பனாருக்கு தனி கபரு தோண்ட இல்லையே. இவ்வளவு ஆஜானுபாகவான மகன் இருந்து என்ன பிரயோஜனம்? நம்முடைய அத்தாவுக்கு ஒரு தனி கபரில் அவங்களை நாம் அடக்கலையே, அடுத்தவங்க கபரிலையும் சேர்த்துல அடக்கி இருக்கிறோம். மகனா இருந்து என்ன பிரயோஜனம்? யோசித்தேன் யோசித்தேன், எனக்கு ஒண்ணுமே தூக்கம் பிடிக்கல. ஒரு நாள் ரெண்டு நாள் யோசித்து யோசித்து என்ன செய்வது? இதுக்கு விடிவு என்ன? என் தகப்பனாரை நான் தனியாக அடக்கம் செய்யலையே, தகப்பனாரை தனியாக அடக்கம் செய்யலையே, நான் ரொம்ப கலங்கி போயிருந்தேன். தினமும் தினமும் எனக்கு தூக்கம் வராது, இதே சிந்தனை தான். யார்ட்டையும் கேட்கறதும் இல்லை, யார்ட்டையும் பேசுறதும் இல்லை, இதையே சிந்திச்சுக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஓடிச்சு, ஆறு மாதம் ஓடி. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு துணிச்சல் வந்துச்சு, ஒரு வெறி வந்துச்சு. என்ன ஆனாலும் நீங்க ரெண்டு ஒண்ணு பாத்துறோம். போய் ஓகாது களத்துக்கு போனேன். இரவு நேரத்துல இன்னொரு கபரை ரெடியா தோண்டி வச்சுட்டு, ஆறு மாதம் மாறிவிட்டது, இன்னொரு கபரை ரெடியா தோண்டி வைத்து விட்டு அந்த மண்ணறையை நான் தோண்டினேன். என்னுடைய தகப்பனார் அப்படியே இருந்தார், வைத்த மாதிரியே இருந்தார். அவர்களுடைய பெருவரை மட்டும் ஏதோ ஒரு சின்ன ரத்தம் படிந்த காரணத்தினால் மண்ணு மக்கி இருந்த ஒரு சின்ன அடையாளம் மட்டும் தெரிந்தது, வேறு எந்த விதமான மாற்றமும் தெரியவில்லை. என் தகப்பனார் மட்டுமல்ல, மூணு பேரும் அப்படியே ஒருத்தர் மேல ஒருத்தர் இருக்கிறாங்க. பார்த்தேன் தனியா இரவு நேரத்துல இப்படி ஒரு காட்சியை கட்டணும், எனக்கு ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆனாலும் அப்படியே எடுத்து வந்து என்னுடைய தகப்பனாரை தனியாக அடக்கம் செய்து விட்டு வந்தேன் என்ற வரலாற்றை புகாரிலே அறிவிக்கிறார். ஆறு மாதம் கழித்து ஒரு சஹாபியை மண் தொடவில்லை என்று சொன்னால், நீங்கள் கண்மணி நாயன் செல்லந்தாலே கிடைத்தியா தொட்டுவிட போகிறது? மண்ணோடு மண்ணாக மக்கிவிடப் போகிறார்கள், சாம்பலாக ஆய்விடப் போகிறார்கள். அருமை நாயன் செல்லந்தாலே சொன்னார்கள், இன்னல்லா ஹர்ரமஹல் அர்தி அந்த குல அரிசாதல் நம்பியாயி, நபிமாருடைய கதைகளை தொடுவதற்கு அல்லாஹ் பூமிக்கு ஹராமாக்கிவிட்டார். கணியத்திற்குரியவர்களே, எனவே நீங்கள் என் மீது அதிகமாக செலவாற்ற சொல்லுங்கள், அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்று செலவா சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அன்பான பெருமக்களே, உங்களுக்கு பெருமானாரின் காதல் இருக்குமானால் பெருமானாரோடு நாம் பேச வேண்டும், அவர்களோடு ஒட்டுறவு கொள்ள வேண்டும், உறவு கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்குமானால், அந்த ஆசை ஏற்படுகிற பொழுது செலவாக்கி நீங்கள் சொல்லிக் கொண்டிருங்கள். ஆன்மீக ரீதியாக அவர்களோடு நாம் உட்கார்ந்து பேசிய மன நிம்மதியும் வரக்கத்தும் வாழ்வில் கிடைக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான தொடர்பு என் கண்ணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு இருக்கிறார். சலாம் சொல்லுகிறோம், தியாரத்து செய்கிறோம், சலவாத்து சொல்லி உடனேயே இருப்பதை கொண்டுள்ள பாக்கியத்தை பெறுகிறோம். அப்படி இருக்கிற பொழுது எங்கள் பெருமானார் என்பது எங்களுக்கு ஏன் உணர்வு ஏற்படாது? அவர்களை எவனாவது பெயர் தீண்டி பார்க்கட்டும், விடுவானா விடுவேனா? கண்ணியத்திற்குரியவர்களே, ஆம், இதுதான் உண்மையிலேயே நடந்து கொண்டிருக்கின்ற உண்மையான செய்தியாகும். அற்புதமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அதிக அதிகமாக தொடர்பு கொண்ட முயற்சிகளை மேற்கொள்வோமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சலவாத்துகள் முன்பு முந்திய வருடங்களிலும் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அற்புதமான ஒரு சலவாத்துகள், ஒரு சலவாத்து, அல்லாஹும்மா ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் அப்திக வ நபீக வ ரசூலிக நபி உம்மி வாஹல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்மா ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் அப்திக வ நபீக வ ரசூலிக நபி, உன்னுடைய அடியார், உன்னுடைய நபி, உன்னுடைய ரசூல், நபி அவர்கள் உண்மையானவர்கள், அவர்கள் மீது சலவாத் சொல்வாயாக. வாழல் மூமினீன வல் மூமினாத் வல் முஸ்லீமின முஸ்லிமார், அத்தோடு எல்லா மூமின்களுக்கும், மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும், எல்லா முஸ்லீமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீ தலவாத்தை செய்வாயாக, அருளை பாரிப்பாயாக என்று சொல்கிற அந்த தலவாத், ஒரு அற்புதமான தலவாத்தை நீ ஓதி வாருங்கள் என்று முன்பு நாம் சொல்லியிருந்தோம். அதையும் இப்பொழுதும் சொல்லி நாம் நிறைவுக்கு வருகிறோம். அருமை நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்கள் தங்களை விட்டு பிரிந்து விட்டாலும் கூட, அவர்கள் நம்மை விட்டு பிரிந்ததற்கு பிறகுள்ள நிலை அது ஒரு ஜீவியமான நிலை, ஜீவியமான நிலைதான். ஆனால் அதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய அளவை விட கடந்து நாம் அவர்களை அவருடைய அளவை விட கடந்து யாரும் தவறாக விமர்சித்து விடவில்லை. அவர்களுக்கு உள்ள நிலைமையும் மறுக்க முடியாது. ஹதீஸ்கள் சொல்லுகிறதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த நிலையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தொடர்பு கொள்ள நாம் முயற்சிப்போமாக. அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, தொண்டி பெரியார் என்று சொல்லப்படுகிற பெரியவர் தன்னுடைய வாழ்க்கையில் பெருவாரியான நேரத்தை சொற்பொழிவுகளிலேயே கடத்திக் கொண்டிருந்தவர் தற்போது ஒரு பயிற்சி வழியாக இருக்கிறது, உடல்நலம் இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் எப்படியாவது மக்களிடத்து சொல்லுங்கள் என்று சொல்லி இப்போ அந்த முறை வருகிறார். அவர்கள் மீது கவனித்தமாறு கேட்டுக்கொள்கிறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وسلم عليه. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا مولانا محمد وعلى اله وصحبه اجمعين. والحمد لله. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله Thank you.